இனிய மாலை வணக்கம் பிள்ளைகளே. ஊவா சமூக வானொலியின் ஊவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக விபுலானந்தா தமிழ் மகா வித்யாலயத்திலிருந்து உங்களுடன் இணைந்திருக்கும் நான் சுபாஸ்ரீ நடராஜா. ஆம் பிள்ளைகளே, இன்று நாம் தரம் 5 சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பாடத்தின் நாம் இலங்கையர் எனும் தலைப்பின் கீழ் காணப்படும் சில விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே இன்றைய பாடத்தினை கற்பதற்கு தேவையான எழுது கருவிகள், குறிப்பு புத்தகம் என்பவற்றை தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆம் பிள்ளைகளே, இன்றைய பாடத்தினை நீங்கள் கவனமாக செவிமடுக்க வேண்டும். ஏனெனில் நிகழ்ச்சியின் இறுதியில் நீங்கள் விடையளிக்க வேண்டிய இன்றைய வினா என்ற பகுதி காத்திருக்கிறது. எனவே அன்பார்ந்த பிள்ளைகளே, வினாவுக்கான விடையை நீங்கள் 0770593 1 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு மட்டும் அனுப்பி வைக்கலாம். ஆம், மிகச்சரியான விடையை அனுப்பி வைக்கும் மூவரின் பெயர்கள் அடுத்த குருகுலம் நிகழ்ச்சியில் அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். ஆம் பிள்ளைகளே, இன்றைய பாடத்தினை கற்பதற்கு தயாராக இருப்பீர்கள் என நினைக்கிறேன். வாருங்கள் பிள்ளைகளே, இன்றைய பாடத்திற்கு செல்வோம். இன்றைய பாடத்தில் நாம் இலங்கையின் பண்பாடு மற்றும் தேசிய மரபுரிமைகள் தொடர்பான விடயங்கள் பற்றி அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, கவனமாக நிகழ்ச்சியை செவிமடுத்து தேவையான விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எங்கே ஆயத்தமாகி விட்டீர்களா? ஆம் பிள்ளைகளே, நாம் இலங்கையர். நாம் இலங்கையர். இலங்கையில் வாழும் நாம் அனைவரும் இந்நாட்டு மக்கள். இலங்கையில் வாழும் நாம் அனைவரும் இந்நாட்டு மக்கள். இலங்கை எமது தாய் நாடு. இலங்கை எமது தாய் நாடு. நாம் அனைவரும் இலங்கை திருநாட்டின் நட்பிரஜைகள். நாம் அனைவரும் இலங்கை திருநாட்டின் நட்பிரஜைகள். இவை யாவும் நீங்கள் அனைவரும் அறிந்த விடயங்களாகும். இவை யாவும் நீங்கள் அனைவரும் அறிந்த விடயங்களாகும். ஆயினும் எமது நாடு இலங்கை எனும் போது எமக்கு ஒரு பெருமிதம் தோன்றுகின்றது அல்லவா? அத்தகைய பெருமிதம் ஏன் எமக்கு தோன்றுகின்றது என்று யாராவது சிந்தித்திருக்கிறீர்களா? ஆம் பிள்ளைகளே, எமது தாய்நாட்டின் பெருமைகளை பிரதிபலிக்கும் நம் நாட்டு பாடல் ஒன்றை தற்போது ஊவா சமூக வானொலியின் வானலையில் கேட்டு ரசிப்போம். பிள்ளைகளே, நான் தயார். நீங்கள் தயாரா? ஆம். இதோ அந்த பாடல்.
இலங்கை என்பது நம் தாய் திருநாடு. எழில் மிகுந்த இயற்கை வளம் நிறைந்த நல் நாடு. மாணிக்க முத்துகளும் மாண்புரு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. மாணிக்க முத்துகளும் மாண்புரு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. நுவரெலியா பகவந்தல்லா கண்டி கம்பளை, தே இலையால் பொன் விளையும் பூம்பொழில் சோலை, சிவனொளி பாதமலை தலதா மாளிகையும் தெரிந்திடும் மாமலை நாட்டில். சிவனொளி பாதமலை தலதா மாளிகையும் தெரிந்திடும் மாமலை நாட்டில். யாழ்ப்பாணம் என்று சொன்னால் தேன் சுவை ஊறும், பனை வளமும் புகையிலையும் ஒன்றாக வளரும். கந்தனி நல்லூர் கண்டு கடல் வளம் நிறைய உண்டு, கலைவளம் பெருகுது அங்கு.
கந்தனி நல்லூர் கண்டு கடல் வளம் நிறைய உண்டு கலைவளம் பெருகுது அங்கு. கோணேஸ்வரர் கோயில் கொண்ட திருமலை ஊரே ராவணேசன் ஞாபகமும் வருகுது அங்கே. கன்னியா வெந்நீர் ஊற்றும் கலங்கரை ஒளி விளங்கும் இயற்கை துறைமுகம் தானே. கன்னியா வெந்நீர் ஊற்றும் கலங்கரை ஒளி விளங்கும் இயற்கை துறைமுகம் தானே. மீன் பாடும் தேன் நாடு கிழக்கிலே உண்டு, எண்ணெய் வள பேசாலை மன்னாரில் உண்டு. மடுமலை நாயகியும் மாண்புடன் பவனிவரும் மங்காத காட்சியும் உண்டு. மடுமலை நாயகியும் மாண்புடன் பவனிவரும் மங்காத காட்சியும் உண்டு. சீகிரியா புல நறுவை அனுராபுரமும் தம்புள்ள வில்பத்தும் கதை பல சொல்லும். கண்களாய் இனித்திடுமே கல்லோய மயக்கிடுதே கண்களால் காண அழகுதே. கந்தளாய் இனித்திடுதே கல்லோய மயக்கிடுதே கண்களால் காண அழைக்குதே. தலைநகராம் கொழும்பின் நாகரீகமும் கண்டு மின் மினியோ மினி மினியோ காட்சிகள் உண்டு. காணாத புதுமைகளை காணலாம் மாநகரில் பாரீர் கொழும்பு நகரை.
பாடலை செவிமடுத்தீர்களா? ஆம். இப்போது பாடலில் கூறப்பட்ட சிறப்புகளை கேட்டிருப்பீர்கள். அத்தகைய சிறப்புகள் பொருந்திய எமது நாடு இலங்கை எனும் போது நாமும் பெருமிதம் கொள்ள வேண்டும். எமது நாட்டை முன்பு போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆகியோர் ஆட்சி செய்துள்ளனர். இலங்கை இயற்கை வளம் மிக்க ஓர் அழகிய தீவாக காணப்படுகின்றது. ஆம் பிள்ளைகளே, தீவு என்றால் என்ன? உங்களால் விடை கூற முடியுமா? ஆம், நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவு எனப்படும். நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவு எனப்படும். இலங்கை இந்து சமுத்திரத்தில் அமைந்திருப்பதால் இந்து சமுத்திரத்தின் முத்து என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றது. இலங்கை இந்து சமுத்திரத்தில் அமைந்திருப்பதால் இந்து சமுத்திரத்தின் முத்து என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றது. கடல் மார்க்கமாக இலங்கையை வந்தடைவதற்கு இலகுவாக இருந்ததால் அந்நிய நாட்டவர் வியாபார நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எமது நாட்டிற்கு வருகை தந்தனர் என்பது நீங்கள் ஏற்கனவே கற்ற விடயமாகும். அதன்படி நோக்கும் போது எமது நாட்டை பற்றிய அவதானம் மற்ற எல்லா நாடுகளுக்கும் திரும்பியது. அதனால் அவர்கள் எமது நாட்டிற்கு பல பெயர்களை வழங்கி அழைக்க தொடங்கினார்கள். ஆம்பிள்ளைகளே, வெளிநாட்டவர் எமது நாட்டை என்னென்ன பெயர்களை கூறி அழைத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தவர்கள் என்னுடன் சேர்ந்து கூறுங்கள். தெரியாதவர்கள் குறிப்பு புத்தகத்தில் குறித்துக் கொள்ளுங்கள். தலைப்பிட்டுக் கொள்வோமா? பாருங்கள் பிள்ளைகளே, தலைப்பிட்டுக் கொள்ளுங்கள். இலங்கையின் வேறு பெயர்கள். இலங்கையின் வேறு பெயர்கள். தம்பபண்ணி. இப்பெயர் கொண்டு அழைத்தவர்கள் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? ஆரியர். தம்பபண்ணி என்ற பெயரை கூறி அழைத்தவர்கள் ஆரியர். செரண்டிப். செரண்டிப் என்ற பெயரை கூறி அழைத்தவர்கள் அரேபியர். தப்ரபேன். தப்ரபேன் என்ற சிறப்பு பெயர் கொண்டு இலங்கையை அழைத்தவர்கள் கிரேக்கர். சீல துவீபம் சீலயி. சீல துவீபம் சீலயி. இப்பெயர் கொண்டு இலங்கையை அழைத்தவர்கள் இந்தியர்கள். சீலன். இப்பெயர் கொண்டு இலங்கையை அழைத்தவர்கள் சீனர்கள். செயிலான். இப்பெயர் கொண்டு இலங்கையை அழைத்தவர்கள் போர்த்துக்கேயர். சிலான். இப்பெயர் கொண்டு இலங்கையை அழைத்தவர்கள் ஒல்லாந்தர். சிலோன் என்ற சிறப்பு பெயரை கொண்டு இலங்கையை அழைத்தவர்கள் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலேயர். ஈழம் என்ற சிறப்பு பெயர் கொண்டு இலங்கையை அழைத்தவர்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள் வேறு யாரும் அல்லர், இலங்கை தமிழர்கள். இலங்கை அல்லது ஸ்ரீலங்கா என்பவை எமது நாட்டிற்கு தற்போது எல்லோராலும் வழங்கப்படும் பொது பெயர்களாக காணப்படுகின்றன. ஆங்கில ஆட்சியிலிருந்து இலங்கை சுதந்திரமடைந்த ஆண்டு 1948 பிப்ரவரி 4 திகதியாகும். ஆம் அன்பான பிள்ளைகளே, இலங்கைக்கென ஒரு சிறப்பான வரலாறு காணப்படுகின்றது. இலங்கையின் பண்டைய வரலாற்றை அறிய உதவும் தகவல்களை மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம் போன்ற நூல்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பண்டைய காலம் முதல் தற்காலம் வரை பல்வேறு வளர்ச்சி படிகளை கொண்டு வளர்ந்து வரும் நாடாக இலங்கை குறிப்பிடப்படுகின்றது. ஆம் பிள்ளைகளே, எமது நாட்டின் தேசிய மரபுரிமைகளாக காணப்படும் அம்சங்களை மதித்தல் பாதுகாத்தல் என்பன எமது கடமையாகும். ஆம் பிள்ளைகளே, தேசிய மரபுரிமைகள் என்றால் என்ன? சற்று யோசித்து பாருங்கள். ஆம், நீங்கள் யோசிப்பது எனக்கு புரிகின்றது. மரபு என்றால், மரபு என்றால் தொன்று தொட்டு தொடர்ச்சியாக பேணி பாதுகாத்து பயன்படுத்தி வரும் பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள் என்பவற்றை உள்ளடக்கியதாக காணப்படும். இங்கே மரபுரிமைகள், அதாவது தேசிய மரபுரிமைகள் எனும் போது எமக்கு மரபுரிமையாக கிடைத்துள்ள தனித்துவமான பண்புகளை கொண்ட அனைத்தும் தேசிய மரபுரிமைகள் ஆகும். எமது நாட்டின் தேசிய மரபுரிமைகள் எனும் போது எமது பண்பாட்டினை பிரதிபலிக்கும் அம்சங்களாக பண்டைய கட்டிடங்கள், இடங்கள், விகாரைகள், திரிபிடக, சுதேச செதுக்கல் வேலைப்பாடுகள், இடிபாடுகள், வரலாற்று முக்கியத்துவம் உள்ள கட்டடங்கள், கட்செதுக்கல்கள், சிற்பங்கள், ஓவியங்கள், வழக்காறுகள், விருந்தோம்பல் முறைகள் போன்றவற்றினை உதாரணங்களாக கொள்ளலாம். அது மட்டுமா பிள்ளைகளே, இலங்கையின் தனித்துவத்தை எடுத்து கூறும் மிக முக்கிய அம்சங்களாக விளங்குவது தேசிய கொடி, தேசிய கீதம், அரசலட்சினை. இவையும் எமது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பவை என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாதல்லவா? ஆகையால் இவற்றை மதித்து நடப்பது அவசியமாகும். சரி பிள்ளைகளே, நாம் இன்று இங்கு கூறியவற்றிலிருந்து யுனெஸ்கோ அமைப்பினால் உலக மரபுரிமைகளாக பிரகடனப்படுத்தப்பட்ட பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை எமது நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் அம்சங்களாக திகழ்பவை எவை என பார்ப்போம். பழைய அனுராதபுர நகரம், பழைய பொலனறுவை நகரம், சீகிரியா, ரங்கிரி தம்புள்ளை குகைவிகாரை, தலதா மாளிகை, காலிக்கோட்டை. மேற்கூறப்பட்ட இடங்கள் யாவும் 1982 ஆண்டு உலக மரபுரிமைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டன. இவை தவிர மகாபோதி விருட்சம் எனப்படும் வெள்ளரசு மரம், சிங்கராஜவனம் போன்றவையும் இலங்கையின் மரபுரிமைகளில் முக்கிய இடங்களை வகிக்கின்றன. அடுத்ததாக பண்டைய கட்டிடங்கள் சிலவற்றையும் அவை காணப்படும் இடங்களையும் சற்று குறித்துக் கொள்வோமா? ஆம் பிள்ளைகளே, ஸ்ரீ மகாபோதி விகாரை காணப்படும் இடம் அனுராதபுரம், ருவான் வேலி சேயர் காணப்படும் இடம் அனுராதபுரம், குட்டன் பொய்கை காணப்படும் இடம் அனுராதபுரம், அபயகிரி விகாரை காணப்படும் இடம் அனுராதபுரம், யானை பொய்கை காணப்படும் இடம் அனுராதபுரம், வட்டதாகே காணப்படும் இடம் புலனறுவை, சிவன் கோயில் காணப்படும் இடம் புலனறுவை, லங்கா திலக்க விகாரை காணப்படும் இடம் புலனறுவை, நிசங்கலதா மண்டபம் காணப்படும் இடம் புலனறுவை. அன்பார்ந்த பிள்ளைகளே, குறித்து கொண்ட விடயத்தை என்னுடன் சேர்ந்து மீண்டும் நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். கூறட்டுமா? ஸ்ரீ மகாபோதி விகாரை அனுராதபுரம், ருவன்வெளி சேய அனுராதபுரம், குட்டன் பொய்கை அனுராதபுரம், அபயகிரி விகாரை அனுராதபுரம், யானை பொய்கை அனுராதபுரம், வட்டதாகே புலனறுவை, சிவன் கோயில் புலனறுவை, லங்கா திலக்க விகாரை புலனறுவை, நிசங்கலதா மண்டபம் புலனறுவை. நினைவுபடுத்திக் கொண்டீர்களா? சாரி பிள்ளைகளே, நாம் அடுத்த விடயத்திற்கு செல்வோம். ஆம், அடுத்ததாக திரிபிடகம் பற்றிய தகவல்களை நோக்குவோம். பௌத்தர்களின் புனித நூலாக காணப்படுவது திரிபிடகமாகும். இந்நூல் 2018 உலக மரபுரிமையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக பார்க்க போகும் விடயம் மரச்செதுக்கள் வேலைப்பாடுகள். இவ்வேலைப்பாடுகளுக்கு நாம் சிறப்பாக எம்பக்க தேவாலயத்தை உதாரணமாக கூறலாம். மரச்செதுக்கள் வேலைப்பாடுகளுக்கு நாம் சிறப்பாக எம்பக்க தேவாலயத்தை உதாரணமாக கூறலாம். அத்தோடு கட்செதுக்கள்கள், சிற்பங்கள் போன்றவற்றிற்கு சிறப்பாக நாம் கூறக்கூடியவை எவை தெரியுமா? அனுராதபுர சந்திரவட்டக்கள், புலனறுவை சந்திரவட்டக்கள், யாப்பகுவ சிங்கம் போன்றவையாகும். ஆம் பிள்ளைகளே, சந்திரவட்டக்கள் பற்றி கற்கும் போது அனுராதபுர புலனறுவை சந்திரவட்டக்கற்களில் காணப்படும் வித்தியாசங்கள் என்னவென்பதை அவதானித்து கற்க வேண்டும். சில வேளைகளில் புலமை பரிசில் மாதிரி வினாத்தாள்களில் இவ்வாறான சிற்சில நுணுக்கமான விடயங்களை நீங்கள் அவதானித்து கற்கிறீர்களா என்பதை அறிவதற்காக வினாக்கள் வினவுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி மாணவர்களே, அடுத்ததாக நாம் இங்கு நோக்கவிருப்பது ஓவியங்கள். ஓவியங்கள் எனும்போது எமக்கு முதலில் நினைவிற்கு வருவது சீகிரியா ஓவியமாகும். ஆம் பிள்ளைகளே, இலங்கையில் வாழ்ந்த காசியப்பன் என்ற மன்னனால் கிறிஸ்துவுக்கு பின் 5 இம்மலைக்குன்று வடிவமைக்கப்பட்டு ஆட்சி செலுத்தப்பட்டு வந்தது. இங்கு காணப்படும் சுவரோவியங்கள் இயற்கை வர்ணங்களை கொண்டு வரையப்பட்டுள்ளன. இவை ஈரச்சுதை ஓவியங்களாகும். இவ்வோவியங்கள் இந்தியாவில் உள்ள அஜந்தா குகை ஓவியங்களைப் போன்றவை. இவை 1500 பழமை வாய்ந்தவை. இவற்றுள் பல இன்னும் அழியாமல் அழகாக காட்சி தருகின்றன. இன்று வரை மங்காத நிலையில் உள்ளன. ஆம் பிள்ளைகளே, நீங்கள் சீகிரியா மலைக்குன்றுக்கு சென்றிருக்கிறீர்களா? அல்லது ஏதேனும் ஊடகங்களில் பார்த்திருக்கிறீர்களா? அவ்வாறாயின் சற்றே நினைவுபடுத்தி பாருங்கள். சுமார் 200 மீட்டர் உயரமான இம்மலைக்குன்று சிங்கக்குகை என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கே சிலர் கையில் தட்டை ஏந்தியவாறும், சிலர் மலர்கொத்தை ஏந்தியவாறும், சிலர் மேலாடையின்றியும், சிலர் மேலாடையுடனும் தனித்தும் கூட்டமாகவும் இருக்குமாறு பெண்களின் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இதன் வடிவமைப்பானது தூரத்திலிருந்து பார்க்கும்போது சிங்கம் ஒன்று படுத்திருப்பது போல் காட்சி கொடுக்கும். அது மட்டுமா, சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களில் இலங்கையில் அமையப்பெற்றுள்ள சீகிரியா மலைக்குன்று தனி இடத்தை வகிக்கின்றது. மலைக்குன்றின் வெளிப்பகுதியில் மட்டுமல்லாது உட்கட்டமைப்புகளும் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளமை இதன் சிறப்பம்சமாகும். எனவே இலங்கையின் சிறந்த கலைத்துவ படைப்பாகிய இதனை பாதுகாப்பது எமது கடமையாகும். உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகளே, சீகிரியா ஓவியங்களை பார்வையிடும் போது ஓவியங்களை தொடவோ அல்லது புகைப்படம் எடுக்கவோ முடியாது. ஏனென்றால் ஓவியங்களை தொடுவதால் அல்லது ஒளிப்படம் எடுப்பதால் ஓவியங்கள் சிதைவடைகின்றன. இதனால் இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆம் பிள்ளைகளே, தம்புள்ளை குகை ஓவியம், கண்டி தலதா மாளிகை ஓவியம் என்பனவும் சிறப்பு வாய்ந்தவை என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆ பிள்ளைகளே, இனி நாங்கள் எமது நாட்டு மக்களுடன் தொடர்பு பட்ட, எமது கலாச்சாரத்துடன் தொடர்புடைய புராதன மரபுரிமைகள் சிலவற்றை நோக்குவோம். முதலில் நாட்டார் மொழி வழக்குகள். இதில் யாழ்ப்பாணத்து மொழிமரபு, மட்டக்களப்பு மொழிமரபு, இஸ்லாமியரின் மொழிமரபு, சிங்களவரின் மொழிமரபு என்பவை அடங்குகின்றன. இவை இன்றும் பிரதேச மொழி வழக்குகளாக பிரயோகிக்கப்பட்டு வருகின்றன. ஆமாம், ஒரு பிரதேசத்தில் வாழும் மக்கள் பெரும்பாலும் எந்த மொழியை பேசுகிறார்களோ அந்த மொழி வழக்கு அப்பிரதேசத்தின் பிரதான மொழி வழக்காக காணப்படும். அத்துடன் எமது கலாச்சாரத்துடன் தொடர்புடைய அரங்க கலைகள் மற்றும் நாட்டார் பாடல்கள் புராதன மரபுரிமைகளாக காணப்படுகின்றன. உதாரணமாக வண்டியோட்டும் பாடல்கள், அருவி வெட்டும் பாடல்கள், மீனவர் பாடல்கள், ஓடம் செலுத்தும் பாடல்கள் என்பவற்றை கூறலாம். இவற்றுடன் கண்டி எசல பெரகராக்களில் ஊர்வலங்களில் ஆடல் பாடல்களுடன் ஊர்வலம் நடைபெறுதல் மற்றும் விழாக்களின் போது விருந்தினர்களை ஆடல் பாடல் வாத்தியங்கள் மூலம் வரவேற்று அழைத்து வருதல் போன்ற விடயங்களும் மரபுரிமைகளாக கொள்ளப்படுகின்றன. ஆம் பிள்ளைகளே, பரம்பரை பரம்பரையாக கடைபிடிக்கப்படும் சமூக பழக்க வழக்கங்கள் வழக்காறுகள் என்று கூறப்படும். பரம்பரை பரம்பரையாக கடைபிடிக்கப்படும் சமூக பழக்க வழக்கங்கள் வழக்காறுகள் என்று கூறப்படும். கோயில் விகாரைக்கு செல்லும் முன் பாதணியை கலற்றுதல், மூத்தோருக்கு மரியாதை செலுத்துதல், கை கழுவிய பின் உணவு உண்ணுதல், ஏழை எளியோருக்கு உதவுதல், பிராணிகள் மீது கருணை காட்டுதல், பெற்றோர் ஆசிரியர்களை வணங்குதல் போன்ற விடயங்கள் இதில் உள்ளடக்கப்படும். எமது நாட்டுக்குரிய கலை பண்பாட்டு அம்சங்களாக குருத்தோலை அலங்காரம், முகமூடி அலங்காரம், மரவேர் அலங்காரம், பிரம்பு அலங்காரம், வெசாக்கூடு அலங்காரம், வெசாக் தோரண அலங்காரம், பத்திக் அலங்காரம், எம்பக்க மரச்செதுக்கள், தமிழர் கத்தோலிக்கர்களின் மணமேடை அலங்காரங்கள், மாக்கோலம், பூக்கோலம், திருவிழா அலங்காரம், மாவிளை தோரணம், கொம்பம் வைத்தல் போன்றவற்றை குறிப்பிடலாம். ஆம் பிள்ளைகளே, உங்களிடம் ஒரு வினா. எமது நாட்டில் உள்ள எமக்கு மட்டுமே உரித்தான மரபுரிமைகளை பாதுகாக்க நாம் செய்ய வேண்டியவை எவை? ஆம், இந்த பெருமை மிக்க இடங்களை பார்வையிட சுற்றுலா செல்லும் போது நாம் பிளாஸ்டிக், அதாவது நெகிழி என்று அழைக்கப்படும் பிளாஸ்டிக்கையும் பொலித்தீன் பொருட்களையும் கொண்டு செல்லாதிருக்க வேண்டும். ஓவியங்களை ஒளிப்படம் எடுக்காதிருக்க வேண்டும். கட்டடங்கள், சிற்பங்கள் மீது பெயரை எழுதாமல் இருக்க வேண்டும். ஓவியங்களை தொட்டு பார்க்காதிருக்க வேண்டும். இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகளாகிய நீங்கள் சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொலித்தீன் பாவனையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பாடசாலையிலும் மேற்கொள்வது நன்மை தரும் என நினைக்கிறேன். எமது மரபுரிமைகள் யாவற்றையும் எமது எதிர்கால சந்ததியினருக்கு கையளிப்பதற்காக அவற்றை பேணி பாதுகாக்கும் அதே வேளையில் பாதுகாப்பு வேலிகளை அமைத்தல், சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வூட்டல், கண்காணிப்பு கேமரா பொருத்துதல், இவை எமது சொத்து என்பதை வலியுறுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் ஊடாக மரபுரிமைகளை பாதுகாத்து பயன்பெறலாம். ஆம் பிள்ளைகளே, எமது தேசிய மரபுரிமைகளின் அடிப்படையில் எமது பண்டைய இலங்கையின் புகழுக்கு காரணமாக அமைந்தவை பற்றிய சில தகவல்களை நாம் மேலும் அறிந்து கொள்வோம். எமது நாட்டு வைத்திய முறைகள், சுதேச வைத்திய முறைகள், அதாவது ஆயுர்வேத மருத்துவம், இது இயற்கை மருத்துவமாக காணப்பட்டது. அபிசார முறைகள் மற்றும் மாந்திரீகம் மூலம் நோய் தீர்த்தல், சாந்தி கிரியைகள் மூலம் நோய் தீர்த்தல் போன்ற முறைகள் மூலம் மக்கள் நோய் நொடிகளின்றி வாழ்ந்தார்கள். ஆம் பிள்ளைகளே, அடுத்ததாக நாம் பார்க்க போவது செதுக்கல் வேலைப்பாடுகள், அதாவது செதுக்கல் வேலைப்பாடுகளின் மூலம் மணமேடைகளை அமைத்தல். மணமேடைகளை அமைக்க சிங்கள மக்கள் பிரதானமாக குருத்தோலையை பயன்படுத்தினார்கள். அத்துடன் மரப்பலகை, காகிதத்தால் இவற்றின் மூலம் தோரணம் அமைக்கும் முறையும் இவர்களால் கையாளப்பட்டது. அடுத்ததாக கருங்கல், களி, பலகை மூலம் சிலைகள், சிற்பங்கள் செதுக்குதல். அத்துடன் கைப்பணி மூலம் பல்வேறு கைப்பணி பொருட்கள் செய்தமை. இது மிக குறைந்த பொருள் உற்பத்தியை கொண்ட குடிசை கைத்தொழிலாக காணப்பட்டது. ஆரம்ப காலத்தில் மனித உழைப்பே அதிகளவில் பயன்படுத்தப்பட்டது. சிறிய அளவிலான இலகுவான இயந்திரங்கள் கைப்பணி பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. பண்புல், பனையோலை, ஈச்சமர ஓலை, தென்னை ஈர்க்கு, பிரம்பு, அரக்கு மூலம் அலங்காரங்கள், பெட்டிகள், தொப்பிகள், கயிறு திரித்தல், கைத்தறி நெசவு, ரேந்தை பின்னுதல் போன்றவை தயாரித்தமை. ஆனால் தற்போது கைப்பணி தொழில் வீழ்ச்சி அடைந்து வருகின்றது. இதற்கு பிரதான காரணங்களாக இவற்றை கூறலாம். மூலப்பொருட்களின் பற்றாக்குறை, மூலப்பொருட்களின் விலையேற்றம், சுதேச பொருட்களின் விற்பனை குறைவு, வெளிநாடுகளிலிருந்து ஆடம்பர பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றமை போன்றன காரணங்களாக காணப்படுகின்றன. பிள்ளைகளே, எனவே எமது நாட்டு பாரம்பரிய கலாச்சார பண்புகளை பேணுவதுடன் மட்டுமல்லாது மரபுரிமைகளும் அழிவுறும் நிலையில் காணப்படுகின்றன. இதற்கான காரணங்களையும் நாம் தேடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆம் பிள்ளைகளே, மரபுரிமைகளின் பெருமானத்தை இனங்காணாதிருத்தல், பாராமுகமாக இருத்தல், மரபுரிமைகளுக்கு மதிப்பு வழங்காமை, பாதகமான செயல்களை செய்தல், தற்காலத்தில் இவற்றை கற்று தேர்வதற்கு விருப்பம் காட்டாமை, எதிர்கால சந்ததியினருக்கு கற்றுக்கொள்ள வழிகாட்டாமை என்பவற்றை நாம் உதாரணங்களாக கூறலாம். ஆகவே பிள்ளைகளே, எமது மரபுரிமைகளை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நாட்டிற்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று யோசித்து பாருங்கள். ஆம், நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அவை எவை என்று பார்ப்போமா? எமது நாட்டின் தனித்துவம் பாதுகாக்கப்படும். பண்பாட்டை சந்ததி சந்ததியாக கையளிப்பது இலகுவானது. நாட்டுக்கு நன்மதிப்பு கிடைக்கும். உலச்சுகத்தை அனுபவிக்க முடியும். பண்பாட்டு பெருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். எமது பண்பாட்டு மரபுரிமைகள் அழிந்து போகாது, பாதுகாக்கப்படும். எமது நாட்டின் வரலாற்று மூலாதாரங்களை சகலரும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இத்தகைய சிறப்புகள் பல பொருந்திய எமது தாய் நாட்டுக்கு நாமோர் இலங்கை பிரஜை என்ற வகையில் ஆற்ற வேண்டிய கடமைகள் பல உள்ளன. அவற்றுள் சுதேச அம்சங்களை பாதுகாப்பது, சுதேச பொருட்களை பாதுகாப்பது, சுதேச மரபுரிமைகளை பாதுகாப்பது, தாய் நாட்டை நேசிக்கும் சுதேசியாய் இருத்தல் போன்ற நற்செயல்களை கடைபிடிக்க வேண்டும். சரி பிள்ளைகளே, நீங்கள் யாராவது ஒருவர் எமது மரபுரிமைக்கு சேதம் விளைவிப்பதை அவதானித்தால் உடனடியாக சட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்து நடவடிக்கை எடுக்கலாம். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கும் உரிமை நாட்டின் பிரஜையாக இருக்கும் அனைவருக்கும் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆம் பிள்ளைகளே, இன்று நீங்கள் கற்ற விடயங்கள் அனைத்தையும், குறிப்புகள் அனைத்தையும் அவ்வப்போது மீட்டி பார்த்து கொள்ளுங்கள். அவை நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் புலமை பரிசில் பரீட்சைக்கு உதவும் என நினைக்கிறேன். அந்த வகையில் இன்று நீங்கள் கற்ற விடயங்களிலிருந்து பின்வரும் வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடியுமா என பாருங்கள். இலங்கையை ஆங்கிலேயர் என்ன பெயர் கொண்டு அழைத்தனர்? செரண்டிப், சிலோன், தப்ரபேன். சரியான விடையை குறித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. மீண்டும் ஒரு முறை வினாவை கூறுகிறேன். இலங்கையை ஆங்கிலேயர் என்ன பெயர் கொண்டு அழைத்தனர்? செரண்டிப், சிலோன், தப்ரபேன். இலங்கையை முதலில் கைப்பற்றி ஆட்சி செய்த வெளிநாட்டவர் யார்? இலங்கையை முதலில் கைப்பற்றி ஆட்சி செய்த வெளிநாட்டவர் யார்? அரேபியர், ஒல்லாந்தர், போர்த்துக்கேயர். அரேபியர், ஒல்லாந்தர், போர்த்துக்கேயர். இலங்கையின் தேசிய மரபுரிமையாக கருதப்படும் புனித நூல் எது? இலங்கையின் தேசிய மரபுரிமையாக கருதப்படும் புனித நூல் எது? அல் குர்ஹான், திரிபிடகம், பைபிள். அல் குர்ஹான், திரிபிடகம், பைபிள். சரியான விடையை குறித்திருப்பீர்கள் என நினைக்கிறேன் பிள்ளைகளே. மேற்கூறிய வினாக்களை போன்று சில வினாக்கள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எனவே நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விடயங்களை தெளிவாக தெரிந்து விளங்கிக் கொண்டு படியுங்கள். சரி பிள்ளைகளே, இதோ உங்களுக்கான இன்றைய வினா இலக்கம் ஒன்று. நீங்கள் இக்கேள்விக்கான விடையை வாட்ஸ்அப் மூலமாக எமக்கு அனுப்பி வைக்கலாம். இதோ அந்த கேள்வி. இலங்கையில் மரச்செதுக்கல் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தி பெற்ற இடம் யாது? இலங்கையில் மரச்செதுக்கல் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தி பெற்ற இடம் யாது? இக்கேள்விக்கான விடையினை நீங்கள் 077 005 3 9 1 3 என்ற வாட்ஸ்அப் விளக்கத்தை அழுத்தி எமது ஊவா குருகுலம் ஆரம்ப பிரிவு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொண்டு விடையளிக்கலாம். ஆம் பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சி தொடர்பான உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் கருத்துக்களை மேற்குறிப்பிட்ட வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தவறாமல் அனுப்பி வையுங்கள். சரி பிள்ளைகளே, இன்றைய நாளில் என்னால் தொகுத்து வழங்கப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாய் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை ஊவா சமூக வானொலியின் ஊவா குருகுலம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுபாஸ்ரீ நடராஜா. நன்றி பிள்ளைகளே.